நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியர் விரும்பும் தேனே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியர் விரும்பும் தேனே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே.
Thank you.
துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நேசமே, துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நேசமே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பன்னீரு மாதங்களும் பறித்துண்ணலாமுன் கனி, பன்னீரு மாதங்களும் பறித்துண்ணலாமுன் கனி, உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார், உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீ, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீ.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் 2 சாமுவேலின் புத்தகத்தை படித்து வருகிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் முதல் 10 அதிகாரங்களை தாவீதின் வெற்றிகள் என்ற தலைப்பில் படித்தோம். தாவீதை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார், அதனால் அவன் அடைந்த வெற்றிகள் எல்லாவற்றையும் தெளிவாக நாம் பார்த்தோம். இப்போது தாவீது செய்த பாவங்களையும் அதனால் அவன் சந்தித்த விளைவுகளையும் தாவீதின் தோல்விகள் என்ற தலைப்பின் கீழ் 11 அதிகாரம் முதல் 24 அதிகாரம் வரை படிக்க இருக்கிறோம். 11 அதிகாரத்திலே தாவீது செய்த மிக கொடுமையான 2 பாவங்கள் வேதத்தில் இடம்பெறுகிறது. தாவீது மிக பெரிய அரசன்தான் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. அவன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று தாவீதை பற்றி தேவனே புகழ்ந்து கூறியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அவன் பாவம் செய்த போது அதை பற்றியும் ஆண்டவர் தன் வேதத்தில் எழுதுகிறார். ஐயோ, எனக்கு பிரியமானவன் பாவம் செய்து விட்டானே என்று ஆண்டவர் தாவீதின் பாவத்தை மூடி மறைக்க முயற்சிக்கவில்லை. பாவத்தை ஆண்டவர் கடுமையாக எண்ணுகிறார் என்பது இதிலிருந்து திட்டமாக தெரிகிறது. யார் பாவம் செய்தாலும் தேவன் பாரபட்சம் பார்க்காமல் நியாயம் தீர்க்கிறவர். உண்மையிலேயே தாவீது செய்த இந்த பாவம் தாவீதின் மற்ற நன்மையான குணங்களை அடிக்கடி மறைத்து விடுகிறது. வெள்ளை நிற துணியிலே ஒரு கருப்பு புள்ளியைப் போல தாவீதின் வாழ்க்கையில் இந்த பாவம் தெளிவாக தெரிகிறது. அவன் செய்த பாவம் என்ன? 10 அதிகாரத்தின் இறுதியிலே வெற்றியோடு முடித்த அம்மோனியருக்கு விரோதமான யுத்தம் மழைக்காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மழைக்காலத்தில் மக்கள் தங்கள் விவசாய தொழிலை மேற்கொண்டார்கள். மழைக்காலம் முடிவடைந்து அறுப்பு காலத்தில் ராஜாக்கள் யுத்தத்துக்கு மறுபடியும் தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். தாவீதும் விட்ட போரை மீண்டும் தொடங்க அம்மோனியரை முற்றிலும் வெல்ல யோவாபின் தலைமையின் கீழ் பெரும் படை ஒன்றை அனுப்புகிறான். தாவீதோ எருசலேமில் தங்கிவிட்டான் என்று வேதம் கூறுகிறது. இதுதான் தாவீதின் பாவ வழியில் சறுக்கிய முதல் படி. போர்க்களத்தில் முன் நிற்க வேண்டிய அரசன் பின்தங்கிவிட்டான். வாள்களின் சத்தத்துக்குள்ளும் வீரர்கள் எழுப்பும் பொழுதிகளுக்குள்ளும் குதிரைகளின் கனைப்புகளுக்குள்ளும் இடையே புகுந்து தன் கடுமையான போரை செய்ய வேண்டிய தாவீது அரண்மனையின் குழுகுழுப்பில் மயங்கி போய் கடமை மறந்து கட்டிலில் கிடந்தான். ஒருவேளை இதை குறித்து நாம் விகற்பமாக சிந்திக்கலாம். ஏன் அரசன் எல்லா யுத்தத்துக்கும் செல்ல வேண்டும்? அதுவும் சிறிய எதிரியான அம்மோனியரை தோற்கடிக்க யோவாப் மாத்திரம் போதாதா? ஒருவேளை நாம் அப்படி நினைத்தால் அது சரி என்று நாம் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் அவன் செய்த காரியம் பயங்கரமான காரியம். அன்று மாலையிலே தன் மதிய உறக்கத்தை முடித்து மாலை நேர தென்றலை ரசிக்க அரண்மனை மாடிக்கு செல்கிறான். அங்கும் இங்குமாக உலாவுகிறான். மாலை தென்றலை ரசித்த தாவீதின் கண்கள் தேவையில்லாத இடத்துக்கு செல்கிறது. அங்கே குளித்துக் கொண்டிருக்கும் ஒரு மங்கையை பார்த்தான். அக்காட்சியை கண்டவுடன் தாவீது கீழே இறங்கி வேறு அலுவலர்களை கவனிக்க வந்திருக்கலாம். ஆனால் 2வது முறை பார்க்கிறான். மனது சலனப்பட்டது. யார் அவள் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். உரியாவின் மனைவி பத்சேபாள் என்று அறிந்தான். பிறர் மனை நோக்கா ஆண்மை பேராண்மை என்பதை தாவீது மறந்துவிட்டான். மற்றவன் மனைவி என்று அறிந்தும் தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து துணிந்து அவளை அரண்மனைக்குள் அழைத்து வருகிறான். பின்பு தாவீது பத்சேபாளுடன் பாவம் செய்கிறான். தான் செய்தது அரண்மனையில் உள்ள ஒரு சிலருக்குத்தான் தெரியும். முதுகெலும் இல்லாத அவர்கள் ஒரு நாளும் நான் செய்தது தவறு என்று சொல்ல மாட்டார்கள் என்று நினைத்தான். தான் செய்த பாவம் காற்றோடு காற்றாய் போய்விடும் என்று அவன் நினைத்தான். ஆனால் பத்சேபாளோ கற்பமானாள். தான் செய்த பாவம் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய ஒரு பாவம். கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய பாவத்திற்கு புதிய சாட்சி உருவானதை குறித்து தாவீது கவலைப்பட்டான். தேனெடுக்க தேன்கோட்டில் கை வைத்த தாவீது தேனீக்கள் ஒன்றும் செய்யாது என்று தப்பு கணக்கு போட்டான். இதோ தேனீக்கள் ஒன்றன்பின் ஒன்றாக அவனை சூழ ஆரம்பித்தது. எப்படி சமாளிக்கிறான் தாவீது? முதல் குற்றத்தை மறைக்க இன்னொரு குற்றம் செய்கிறான். ஏத்தியனாகிய உரியாவை ஏமாற்ற எத்தனிக்கிறான். போர்க்களத்தில் இருந்து வரும்படி அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறான். வந்த உரியாவிடம் போர் செய்திகளை விசாரிப்பதற்காகவே அழைத்து வந்தது போல பாசாங்கு செய்த தாவீது ஒரு திட்டம் தீட்டுகிறான். அவன் செய்த திட்டம் என்ன? பத்சேபாளிடத்தில் உண்டான தன் பிள்ளைக்கு உரியாவின் பெயரை சூட்ட முயற்சிக்கிறான். பதார்த்தங்களை அனுப்பி பாதசுத்தி செய்துகொள் என்கிறான். போருக்கு முன்பாக ஒவ்வொரு படைவீரனும் தன் சரீர உறவை தவிர்ப்பேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். போர் முடிந்த பின் பாதசுத்தி செய்து இல்லற வாழ்க்கைக்கு திரும்பலாம். இது இஸ்ரவேலரின் கலாச்சாரம். ஆனால் தாவீது தன் திட்டத்தை நிறைவேற்ற உரியாவை பாதி போரிலேயே பாதசுத்தி செய்ய சொல்கிறான். ஆனால் உண்மையான படைவீரனான உரியா வீட்டிற்கு செல்லாமல் அரண்மனைக்கு சென்று காவலரோடு படுத்துக் கொள்கிறான். ஏன் வீட்டுக்கு செல்லவில்லை என்று கேட்டதற்கு படைத்தலைவன் யோவாபும் மற்ற என் சக வீரரும் யுத்த களத்தில் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கும் போது நான் மாத்திரம் என் வீட்டில் ஆனந்தமாய் இருக்க முடியுமா? அப்படி இருத்தல் ஒரு போர் வீரனுக்கு அழகு அல்லவே என்று அவன் ஆணியடித்தது போல் கூறிவிடுகிறான். தன் படைவீரனின் கடமை உணர்ச்சியை பாராட்ட வேண்டிய தாவீது கபடம் நிறைந்தவனாய் கீழ்த்தரமான முயற்சியில் இறங்குகிறான். மறுநாள் உரியாவை அழைத்து அவனுக்கு மது விருந்து கொடுக்கிறான். மது போதையில் புத்தி மயங்கி தன் வீட்டுக்கு சென்று விடுவான் என்று தாவீது நினைத்தான். ஆனால் மீண்டும் ஏமாற்றம். உரியாவின் கடமை உணர்ச்சி அவன் உயிரை காப்பாற்றவில்லை. தான் செய்த பாவத்தை உரியாவின் மூலம் மூடி மறைக்க முயன்ற தாவீதுக்கு ஏமாற்றம் மிஞ்சியதால் மனதில் அடுத்த கொடுமையான திட்டம் உருவானது. பாவத்தின் வழியில் கால் வைத்தவன் சறுக்கிக் கொண்டே செல்கிறான். தான் செல்லும் வழி சரியா என்று சிந்திக்க அவனுக்கு நேரமில்லை. தன் நம்பிக்கைக்கு உரிய யோவாபிற்கு தாவீது ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறான். உரியாவை போர் தீவிரமாய் நடக்கும் இடத்தில் நிறுத்தும்படி செய்தி அனுப்புகிறான். போர் விதிகளுக்கு முரணான முறையை ஏன் போர் வீரனான தாவீது கூறுகிறான்? ஒருவேளை யோவாப் யோசித்திருப்பான். உரியாவிற்கு ஏதோ மர்மம் அடங்கியிருக்கிறது என்பதை மாத்திரம் புரிந்து கொண்ட யோவாப் தாவீதின் கட்டளைப்படி போர் தீவிரமாய் நடக்கும் இடத்தில் உரியாவை நிறுத்துகிறான். அதன் விளைவு உரியா கொல்லப்பட்டான். உரியாவை கொல்வதற்காக அநேக வீரர்கள் பலியாக்கப்பட்டார்கள். உரியா மறித்த செய்தியை தாவீது கேட்கிறான். தன்னை ஓட ஓட விரட்டிய சவுலுக்காக புலம்பல் பாடிய தாவீது, தன் ஆத்ம நண்பன் யோனத்தானுக்காக அங்கலாய்த்த தாவீது, கடமை உணர்ச்சி மிகுந்த தன்னால் நயவஞ்சமாய் கொல்லப்பட்ட உரியாவிற்காக கண்ணீர் வடிக்கவில்லை. ஏன்? பாவத்தினால் அவனுடைய இருதயம் கல்மனதானது. மனிதாபிமானம் மாண்டுவிட்டது. மேவிபோசேத்திடம் ஈவும் இரக்கமும் காட்டிய தாவீதின் ஈர நெஞ்சம் இப்போது வறண்ட பாலைவனம் போலாயிற்று. உரியா மறித்த செய்தி அவனுக்கு உரியவளான பத்சேபாளை உலுக்கியது. தேசம் தேசம் என்று தேசத்திற்காக சுவாசித்துக் கொண்டிருந்த என் கணவனே, தேசத்திற்காக போராடுகையில் உன் சுவாசம் நின்றுவிட்டதே என்று துக்கம் கொண்டாடினாள். துக்க நாட்கள் முடிந்தது. விதவையான பத்சேபாளை தாவீது அழைத்து தனக்கு மனைவியாக்கி கொண்டான். இது என்ன கொடுமையான திட்டம்! தான் செய்த பாவத்தை மறைக்க உரியாவை கொன்று பத்சேபாளை விதவையாக்கினான். இப்போது விதவையை மனம் முடிக்கிறேன் என்று சமுதாயத்தில் நல்ல பெயரை சம்பாதிக்கிறான். தான் செய்த பாவம் கொலை இரண்டும் மறைக்க அவன் முயற்சிக்கிறான். தனக்குள் இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை, தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை என்று தவறான நிலைக்கு வந்துவிட்டான் தாவீது. தான் செய்த தவறுகளை யாருமே பார்க்கவில்லை என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் இப்படி நினைப்பதுண்டா? இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பாவம் நமக்குள் மறைந்திருக்குமானால் நம்மை நாம் தாழ்த்துவது நல்லது. 27 வசனத்தின் பின்பகுதியிலே தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்தது என்று கூறப்பட்டிருக்கிறது. கவனித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், காப்பாற்றுகிறார், உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்பதை எல்லாம் அறிந்த தாவீது கர்த்தர் காண்கிறார் என்பதை அறியாமற் போனான். சவுலின் கையிலிருந்து தாவீதை காப்பாற்றிய ஆண்டவர், மற்ற அரசர்களை பார்க்கிலும் அவனை உயர்த்திய ஆண்டவர் தன்னுடன் எப்போது இருக்கிறார் என்பதை அவன் உணராமற் போனதென்ன? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று பாடியவன் பின் விளைவுகளை ஆராயாமல் பாவம் செய்தது என்ன? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் என்று கேட்ட தாவீது கர்த்தரை விட்டு தூரமாய் ஓடி போனதென்ன? தன் தாசனாகிய தாவீது பாவம் செய்து விட்டானே என்று ஆண்டவர் பரிதாபப்படவில்லை. தான் அபிஷேகம் செய்தவன் அடி விசகி விட்டானே என்று ஆண்டவர் அங்கலாய்க்கவில்லை. வேதம் தெளிவாக கூறுகிறது, பாரபட்சமற்ற ஆண்டவர் தாவீது பாவம் செய்து விட்டான், அது என் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது என்று கூறுகின்றார். பாவம் செய்துவிட்டு தப்பிவிடலாம் என்று தப்பு கணக்கு போட்ட தாவீதே, என் கூர்மையான பார்வைக்கு நீ தப்ப முடியாது என்று தேவன் கூறுகின்றார். தாவீதின் பாவத்திற்கு ஆண்டவர் அளித்த தண்டனையை குறித்து அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது செய்த இந்த பாவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. அதை சற்று சிந்திப்போம். பாவம் நிறைந்த உலகத்தில் வாழும் நாம் ஒவ்வொரு நாளும் பல விதங்களில் சாத்தானால் சோதிக்கப்படுகிறோம். சோதிக்கப்படுவது பாவம் அல்ல பிரியமானவர்களே, ஆனால் சோதனைக்குள் விழுந்து விடுவது பாவம். தாவீது சோதனையில் விழுந்தான். அதற்கான காரணம் என்ன? தாவீதின் சோம்பேறித்தனம். சோதனை வந்தபோது அதை விட்டு விலகி ஓடாமல் அந்த சோதனைக்கு அவன் இடம் கொடுத்தான். வாய்ப்பு வலிய வந்தும் கர்த்தரின் பயத்தால் பாவம் செய்ய மாட்டேன் என்று ஓடிய யோசேப்பு எங்கே வாய்ப்பை தானே உருவாக்கி கர்த்தருக்கு பயப்படாமல் பாவம் செய்த தாவீது எங்கே? எனவேதான் பவுல் தன் உத்தம குமாரனாகிய தீமோத்தேவுக்கு பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று எழுதுகின்றார். தலைக்கு மேல் பறவை பறப்பதை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் அந்த பறவை நம் தலையில் கூடு கட்டுவதை நாம் தடுக்க முடியும். ஆனால் தாவீதோ கூடு கட்ட இடம் கொடுத்தான். இச்சையில் தொடங்கி பாவத்தை கருத்தரித்து மரணத்தை பிறப்பிக்க இடம் கொடுத்தான். பிரியமானவர்களே, பாவத்தை வெல்ல ஒரே ஒரு வழி, பாவத்தின் தொடக்கமான இச்சையிலேயே நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இச்சைக்கு இடம் கொடுப்போம் என்றால் பாவத்தின் சம்பளமான மரணத்தை அது நமக்கு கொடுக்கும். தேவன் எப்போதுமே நம்மை காண்கிறார் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரையும் கஷ்டங்களையும் மாத்திரம் காண்கிற தேவன் அல்ல, ஆனால் நாம் செய்கிற கபடங்களையும் களவுகளையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அவர் காண்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் செய்யும் ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு விரோதமாக செய்யும் பாவம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். போத்திப்பாரின் மனைவி யோசேப்பை பாவம் செய்ய அழைத்த போது யோசேப்பின் மறுமொழி என்ன தெரியுமா? ஆதியாகமம் 39:9. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பு கேட்கிறான். போத்திப்பாரின் மனைவி என்பதால் அது போத்திப்பாருக்கு விரோதமாய் செய்யப்படும் பாவம் அல்ல, ஆனால் எல்லா பாவமும் தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது தன் பாவத்துக்காக மனம் கசந்து பாடின 51 ஆண்டவரே, உரியாவுக்கு விரோதமாகவும் பத்சேபாளுக்கு விரோதமாகவும் என் தேச மக்களுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று கூறினானா? இல்லை. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அறிக்கையிடுகிறான். ஆகவே நாம் செய்யும் ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு விரோதமானது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவத்தை மேற்கொள்ள இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். தேவன் நம்மை எப்போதும் காண்கிறார் என்ற உணர்வில் நாம் வாழ வேண்டும். அதோடு கூட நாம் செய்யும் ஒவ்வொரு பாவமும் ஆண்டவருக்கு விரோதமானது என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். தேவனிடத்தில் நமக்கு வரும் சோதனையை மேற்கொள்ள தேவையான பலனை ஜெபத்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வெறும் கால்களில் நிற்போமானால் விழுந்து விடுவோம், ஆனால் நாம் முழங்காலில் நிற்போமானால் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். நம் ஜெப நேரம் அதிகரிக்கும் போது நம்முடைய சோதனையின் நேரம் குறைகிறது, ஆனால் நம் ஜெப நேரம் குறையும் போது சோதனையை மேற்கொள்ளும் நேரம் அதிகரிக்கிறது. பச்சை மரமான இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனையை மேற்கொள்ள அதிக நேரம் பிதாவோடு செலவிட வேண்டியது இருந்ததானால் பட்ட மரமாகிய நமக்கு எவ்வளவு அதிகம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு? ஜெபத்தின் மூலம் நாம் சோதனையை மேற்கொள்ள வேண்டும். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வேதம் கூறுகிறது. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்த இயேசுவை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். பாவ சோதனைகளை மேற்கொள்ள ஜெபத்தை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். வேதவசனங்களை வாசித்து அதை நாம் தியானித்து நம்முடைய மனதில் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இருபுறமும் கற்குள்ள பட்டயமான இந்த வசனம் சோதனையை வெட்டி எறியும். வேதவசனங்களை நாம் தியானித்து அதை மனதில் பதித்துக் கொள்ளும் போது நாம் ஆண்டவருக்குள் பலப்படுகிறோம். நாம் அவருக்குள் இருக்கும் போது சோதனையை எளிதாய் மேற்கொள்ள முடிகிறது. சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 9 வசனத்திலே, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்று கூறுகிறார். அது மாத்திரமல்ல, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று 11 வசனத்தில் கூறுகிறார். ஆம்பிரியமானவர்களே, தேவனுடைய வசனத்தை நம் உள்ளத்தில் நாம் வைக்கும் போது பாவ சோதனைகளை எளிதாய் மேற்கொள்ள முடியும். ஒருமுறை ஒரு ஓய்வு நாள் பாடசாலையில் ஆசிரியர் சோதனையை மேற்கொள்வது பற்றி பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் ஒரு கேள்வியை கேட்டார். பாவம் உங்கள் இருதய கதவை தட்டும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்பொழுது ஒரு சிறுமி, நான் பாவம் என் கதவை தட்டும் போது கர்த்தராகிய இயேசுவை என் இருதய கதவை திறக்க வைப்பேன் என்று கூறினாளாம். இது எவ்வளவு அருமையான ஒரு உண்மை! நாம் அதிக நேரம் ஜெபித்து வேதத்தை தியானித்து ஆண்டவருக்குள் நாம் இருக்கும் போது நம்மால் சோதனையை மேற்கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்திலோ அல்லது ஒரு நண்பரையோ நாம் தெரிவு செய்து அவரோடு நம்முடைய உள்ளான பிரச்சனைகளை பகிர்ந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது நல்லது. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு கிட்டும் போது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடைகிறோம். பிரியமானவர்களே, நமக்குள் இரண்டு சக்திகள் போராடுவதை நாம் எப்போதுமே பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையே போராட்டம் எப்போதுமே இடம்பெறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதும் போது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது என்று கலாத்தியர் 5:17 வசனத்தில் கூறுகிறார். பிரியமானவர்களே, நாம் மாம்சத்துக்கு இடம் கொடுப்போமா ஆவிக்கு இடம் கொடுப்போமா? எதற்கு நாம் அதிகமாக இடம் கொடுக்கிறோமோ அது நம்மை பலன் கொள்ளும். ஆகையினாலே நாம் மாம்சத்தை திருப்திப்படுத்த மாம்சத்துக்கு ஏற்றவைகளை சிந்தித்து மாம்சத்துக்கு ஏற்றவைகளை நிறைவேற்றினால் நம்முடைய ஆவி உள்ளான மனிதன் பலன் அற்றுப்போவான், நாம் சோதனையில் விழுவோம். எனவே பிரியமானவர்களே, நாம் ஆவியில் பலன் கொண்டு மாம்சத்தை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, தாவீதின் பாவத்தை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். தாவீது செய்த பாவத்தை ஒருவேளை இன்று நாங்கள் செய்யாவிட்டாலும் அதுபோல உமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இச்சைக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. ஆகையினால் எங்கள் அன்பின் ஆண்டவரே, சோதனையை ஜெயிக்க எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களில் காணப்படும் எல்லா குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும். ஆண்டவரே, எங்களை உம்முடைய ரத்தத்தினால் கழுவி சுத்தப்படுத்தும். இனி பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும். பொல்லாப்புக்கும் தீமைக்கும் சோதனைக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். உம்முடைய வசனத்தினால் பலன் கொண்டு ஆவியில் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். Bye.
பிடித்துக் கொள்வே.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15 அதிகாரம் 18 வசனத்தின் பின்பாகம்.
அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.